நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் ஜேம்ஸ் வசந்தன் அவர்களே.
வணக்கம் ரேணுகா, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
மிக்க நன்றி. நீங்கள் வந்து ஒரு இசை ஆசிரியர், இசையமைப்பாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளர், இயக்குனர், பாடகர், பாடல் ஆசிரியர் என்று உங்களுக்கு பல முகங்கள் இருக்கின்றன. இதில் உங்களை யார் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ள நீங்கள் அதிகம் விரும்புகிறீர்கள்?
எனக்கு நான் சின்ன வயசுல இருந்தே ஆலய பாடகர் குழுவில் ஆரம்பிச்ச இசை எனக்குள்ள ஊடுருவி ஒரு இசையமைப்பாளன் ஆகணும், இசைக்கலைஞன் ஆகணும்ன்ற கனவை எனக்குள்ள ஏற்படுத்தினால சின்ன வயதுல இருந்தே நான் என்ன ஒரு இசைக்கலைஞனா தான் பாக்குறேன். இன்னைக்கு எனக்கு பல வேலைகள்ல ஆர்வம் இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்த்தாலும் எனக்கு என்னையே இசையமைக்கலைஞனா தான் அடையாளப்படுத்திக்க முடியும். அதுதான் எனக்கு சந்தோஷம், பெருமையும் கூட.
சரி, உங்களது வாழ்க்கையில் எந்த சம்பவம் இடம்பெறாவிட்டால் அல்லது யார் இல்லாவிட்டால் இப்போது இருக்கின்ற வெற்றிகரமான ஜேம்ஸ் வசந்தன் இருந்திருக்க மாட்டார்?
எனக்கு வந்து இது 22வது வருடம் ஊடகத்துல, தொலைக்காட்சியிலயும் சரி சினிமா எல்லாமே சேர்த்து திரைப்படங்கள்லயும் 22 வருட அனுபவம் எனக்கு உண்டு. இந்த 22 வருடங்கள்ல இப்படி ஒரு எளிமையான சிறந்த கேள்வியை என்னை யாரும் கேட்டதே இல்லை. ரேணுகா, உங்களுக்கும் உங்களது வானொலிக்கும் முதல்ல என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன்.
நன்றி.
யார் இல்லைன்னா நான் இசைக்கலைஞன் ஆயிருக்க முடியாது, இன்னைக்கு இந்த நிலைமையில நான் இருக்க முடியாதுன்னா என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தவிர நான் வேற யாரையும் சொல்ல முடியாது. அவர்தான் எனக்கு என் வாழ்க்கையில ஒரு நோக்கம் திட்டம் வச்சிருந்தாருன்றத நான் பின்னால விளங்கிக்கிட்டேன். இன்னைக்கு இந்த ஸ்தானத்துல உட்கார்ந்து இன்னைக்கு உங்களோட நான் என்னோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிற அளவுக்கு உயர்ந்துக்கிறேன்னா அதுக்கு முழு முதல் காரணம் ஆண்டவர் தான்.
இயக்குனர் சசிகுமாரின் சுப்பிரமணியபுரம் என்ற திரைப்படத்தில் இசையமைப்பாளராக நீங்கள் அறிமுகமாவதற்கு முதல் பல ஆண்டுகளாக நீங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளராக பணிபுரிந்திருக்கின்றீர்கள். அந்த காலத்தில் கூட நீங்கள் இசை முயற்சிகளிலும் ஈடுபட்டீர்கள். குறிப்பாக வாசனை என்ற அல்பத்தை எல்லாம் நீங்கள் வெளியிட்டிருந்தீர்கள். அந்த காலகட்டத்தில் இசை என்றால் திரைப்பட இசை மட்டும்தான் என்ற நிலை காணப்பட்டது இல்லையா? இப்போதும் அப்படித்தான் நிலைமை இருக்கிறதா அல்லது மாறிவிட்டதாகப்படுகின்றதா?
நீங்க சொல்றது ஒரு விஷயத்துல 100க்கு 100 எது சரின்னா, ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் இசைன்னு சொன்னாலே இந்தியாவில கூட சொல்லக்கூடாது, தென்னிந்தியால அதுவும் தமிழ்நாட்டுல இசைனா சினிமா திரைப்பட இசை மட்டும்தான். வெளியில மற்ற மாதிரியான தனிப்பட்ட பாடல்கள் இசையமைக்கிற ஆர்வம் உள்ள எவ்வளவோ திறமை மிக்க இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பு பயன்படுத்தி வெளியில வரவே முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனா இன்னைக்கு அது கிட்டத்தட்ட 60%-75% அது மாறி போயிருச்சு. ஏன்னா தனி ஊடகங்கள் வந்துருச்சு இல்ல, யூடியூப் உதாரணத்துக்கு யூடியூப் மாதிரி இருக்கும்பொழுது தன்னுடைய ஆர்வத்துல தானே பாடல் எழுதி இசையமைத்து பாடி இல்ல வீடியோ மியூசிக் வீடியோஸ் பண்ணி ஆல்பம் பண்ணி எல்லாத்தையும் வீடியோ யூடியூப்ல இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. அதன் வழியா பலருக்கு புதிய புதிய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. எவ்வளவோ இன்னைக்கு தமிழ் திரைப்படத்துல இசையமைப்பாளரை உருவாகி இருக்கிற இளைஞர்கள் யூடியூப் ஒரு சாதனமா பயன்படுத்திதான் வெளியே வந்திருக்காங்க. இந்த சூழ்நிலை நிறைய மாறிடுச்சு.
இதுவேளை வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடு என்று சொல்வார்கள். வேறு மாநிலங்களில் இருந்தெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து சாதித்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள். ஆனால் திருச்சியிலேயே பிறந்து வளர்ந்த நீங்கள் உங்களை நிலைநிறுத்துவதற்கு அல்லது உங்களுக்கான அங்கீகாரம் தமிழ்நாட்டில் கிடைப்பதற்கு பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. இதில் யார் பக்கம் தவறு இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்?
இதை இரண்டு விதமா பார்க்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது ஒரு ஆன்மீகம் வழியா பார்த்தா கடவுளுக்கு நம்ம மேல ஒரு திட்டம் இருக்கு. எந்த சமயத்துல இவனை எங்க கொண்டு போய் வச்சு எப்படி பயன்படுத்தணும்ன்ற திட்டம் இருக்குன்றத நம்ம நம்பினோம்னா இத நம்ம வந்து சரி தவறு இல்ல காலதாமதம் என்ற எண்ணமே வராது. இந்த சைட்ல சாதாரணமா அவரு மற்றவருடைய பார்வையில பார்க்கும் பொழுது நான் வந்து சென்னைக்கு வந்து இசையமைப்பாளர் ஆகணும்ன்ற எண்ணத்தோட வந்தேன், ஆனா தொலைக்காட்சிக்குள்ள ஒரு தொகுப்பாளரா போயிட்டு இசையமைப்பாளர் ஆகணும்ன்ற எண்ணம் மனசுக்குள்ள அடித்தளத்துல ஆழ்ந்து உறங்கி கொண்டிருந்தது. அதற்கான முனைப்பு இல்லாம முயற்சிகள் எடுக்காம நான் அந்த தொலைக்காட்சி தொகுப்பாளர் வேலையை மட்டும் செவனே பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு என்னை பற்றி முன்னமே அறிந்து சரியான சமயத்துல இவருக்கு நம்ம இவரை பயன்படுத்தி நம்ம படம் எடுக்கணும்னு நினைச்ச என்னுடைய மாணவன் சசிகுமார் நினைச்சதுனாலதான் 2008 எனக்கு அந்த வாய்ப்பு வந்தது. அப்ப கூட நான் தேடி போகல, அதனால நான் இதுக்கான முயற்சிகள் எடுக்கலங்கிறதா இது பின்னாடி இருந்த உண்மை.
ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளராக உங்களுக்கு அதிகம் புகழை தேடி தந்தது ஒரு வார்த்தை 1,00,000 என்ற விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான அந்த நிகழ்ச்சி. அதில் நீங்கள் சரளமாக ஆங்கில கலப்பின்றி தமிழ் பேசுவது உங்களுக்கு அதிக புகழையும் பாராட்டையும் பெற்று தந்தது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் பொதுவாகவே தமிழை எல்லோரும் படிக்க வேண்டும், தமிழ் பேச வேண்டும் என்று எல்லா இடங்களிலும் வலியுறுத்தி வருகின்றீர்கள். தமிழ் உணர்வோடு உங்களது கருத்துக்களை நீங்கள் வழக்கமாகவே பதிவு செய்து வருகிறீர்கள். ஆனால் நீங்கள் படித்தது MA ஆங்கில இலக்கியம் இல்லையா? ஏன் ஆங்கிலத்தை நீங்கள் தெரிவு செய்து படித்தீர்கள்?
அதாவது ஆங்கிலம் வந்து என்னுடைய மொழி இல்லாததுனாலதான் அதை பட்ட படிப்பா போய் படிக்கிறேன். என்ன தமிழ் என்னுடைய மொழி, நான் சுவாசித்து பேசி வளர்ந்து நுகர்ந்து ருசித்து அனுபவித்த மொழி. ஸோ எனக்கு தெரியாத மொழி படிக்கணும்னு இருக்கதான் ஆங்கிலத்தை பட்ட படிப்பா போய் படிச்சு அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து இப்ப பாருங்க, என் வீட்டுல என்னோட தாயோட நான் வளர்றேன், என்னோட தாய்ப்பாலை சுவைத்து அதை குடித்து ஆரோக்கியமா நான் வளர்ந்து அவங்க கைப்பிடித்து அவங்க கிட்ட கத்துக்கிட்டு பேசி விளையாண்டு அழுது சிரித்து கோபப்பட்டு தாய் கூட நான் என்னுடைய உறவை வளர்த்துக்கிறேன். அதே சமயத்துல வெளியில இருக்கிற என்னுடைய நண்பர்கள் தோழிகள் பெரியவங்க சின்னவங்க எல்லாரோடையும் வாழ்ந்து நான் எல்லாரோடையும் என்னோட உறவை என்னோட வாழ்நாளை பகிர்ந்துகிட்டாலும் எனக்கு அம்மா ஒருத்தர் தானே, அவங்கள நான் மறக்கவே முடியாதுல்ல. மற்றவங்களுக்கு நான் நல்லவனா இருந்தாலும் என்னோட தாய்க்கு நான் மட்டும்தானே பிள்ளை, எனக்கு என்னோட அம்மா மட்டும்தானே தாய். அது மாதிரிதான் என்னுடைய மொழியையும் நான் பாக்குறேன். எத்தனை பேரோட எத்தனை மொழியை வேணாலும் நான் கத்துக்கலாம், அதுல நான் சிறப்பா சிறந்து விளங்கலாம், அதை நான் வந்து பயன்படுத்த கத்துக்கலாம். இருந்தாலும் என்னுடைய தாய்மொழி தமிழ் வந்து எனக்கு அடிப்படை சுவாசமும் உணவும்.
சரி, இப்போது மீண்டும் அந்த ஒரு வார்த்தை ஒரு லட்சம் என்ற நிகழ்ச்சிக்கு வந்தால், அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தனித்தமிழில் பேசுவது பலருக்கும் உற்சாகம் அளிக்கக்கூடிய ஒன்றாக, குறிப்பாக சிறுவர்களை ஊக்கப்படுத்துகின்ற ஒன்றாக அமைந்திருந்தது. ஆனால் அதே தொலைக்காட்சியில் நடக்கின்ற சூப்பர் சிங்கர் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் நடுவராக சென்று அங்கு பாடும் சிறுவர்களுக்கோ பாடகர்களுக்கு கருத்துக்களை கூறுகின்ற போது அதிகம் ஆங்கில கலப்போடு பேசுகின்றீர்கள். அந்த இடத்திலேயும் நீங்கள் தமிழிலேயே பேசினால் இன்னும் உற்சாகப்படுத்துவதாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கவில்லையா? அங்கு நீங்கள் அதிகம் ஆங்கிலத்தை பயன்படுத்துவதற்கு என்ன காரணம்?
இது வந்து ரொம்ப நடைமுறைப்படி ரொம்ப சரியான கேள்வி. சூப்பர் சிங்கர்ஸ் என்ற நிகழ்ச்சிக்கு நான் நடுவாக போகும்பொழுது அங்க பாத்தீங்கன்னா அங்க பாட வர சின்ன பிள்ளைகள்ல இருந்து அந்த பெரிய சீனியர் டீம் வரைக்கும் 95% அந்த இளம் பையன்கள் பெண்கள் எல்லாருமே யாருக்குமே வந்து 95% தமிழ் எழுத படிக்க தெரியாது. ஆனா தாய்மொழி எல்லாருக்கும் தமிழ். அப்படி ஒரு அவலமான நிலைமை இங்க இருந்துட்டு இருக்கு. அவங்க எல்லாமே நுனிநாக்கு ஆங்கிலத்துல வந்து வெளியே நிகழ்ச்சியா இருக்கட்டும் பாக்குறதா இருக்கட்டும் பேசுறதா இருக்கட்டும் பயன்படுத்துறதா இருக்கட்டும் எல்லாமே ஆங்கிலம். அந்த இடத்துல ஒரு நடுவரா உட்காந்து என்னுடைய கருத்துக்களை போய் நான் அவங்களுக்கு சேர்க்கறது தான் அங்க என்னுடைய நோக்கம். நான் நல்ல பேர் வாங்குறதோ அந்த இடத்துல மொழியை நான் காப்பாற்ற முயற்சி எடுக்கிறதோ என்னுடைய நோக்கம் இல்லை. அங்க அது இரண்டாவது இடத்துக்கு வந்துருக்கு. என்னுடைய கருத்துக்கள் பாடி முடிச்ச உடனே ஒரு நடுநிலை விமர்சனமா அவங்களுக்கு பாராட்டவோ விமர்சிக்கவோ திருத்தவோ நான் சொல்கிற கருத்துக்கள் மக்கள்கிட்ட நான் பேர் வாங்கணும் பாராட்டு வாங்கணும் என்னுடைய சுயநலத்தை நான் காப்பாத்திக்கணும்னு நினைச்சா நீங்க சொல்ற மாதிரி நான் எப்பவும் போல ஒரு தூய தமிழ்ல மட்டுமே உரையாடணும். ஆனா என்னுடைய கருத்துக்கள் அவங்களுக்கு போய் என்ன பாடினவங்க என்னை நம்பி அங்க பாடுறாங்க, அவங்களுக்கு நான் விளங்கணும் என்ன சொல்ல வரேன்றது அவங்களுக்கு பயன்படுற வகையில இருக்கணும்னா அவங்களுக்கு விளங்குற மொழி பேசணும் தான் நான் நிர்பந்திக்கப்படுறேன் அப்படி பேசுறதுக்கு.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழகத்தின் பிரபல இசையமைப்பாளர், இயக்குனர் மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள். இது ஜேம்ஸ் வசந்தன் அவர்களின் இசையமைப்பில் பசங்க திரைப்படத்தில் கடந்த வருடம் காலமான பிரபல கர்நாடக இசைக்கலைஞர் பால முரளி கிருஷ்ணா அவர்கள் பாடிய பாடல்.
அதற்குள்ளே தேடு
இதேவேளை உங்கள் மீது முன்வைக்கப்படுகின்ற விமர்சனம் பற்றிய கேள்வி இது. அதாவது ஹரியுடன் நான் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் நடுவராக கலந்து கொள்ள ஆரம்பித்ததிலிருந்து இந்த விமர்சனம் உங்கள் மீது முன்வைக்கப்படுகின்றது. எப்படி என்றால், பாடல் போட்டியில் பங்கு பெற்றுகின்ற பிள்ளைகளை நீங்கள் ஒருமையில் நீ வா போ என்று ஒருமையில் அழைக்கிறீர்கள் என்ற ஒரு விமர்சனம் இருக்கின்றது. அதே போன்று பாடுகின்ற போது அவர்கள் ஏதாவது தவறு விட்டுவிட்டால் நீங்கள் கடும் தொனியில் பேசுகின்றீர்கள், முகத்தில் அடித்தது போல பேசுகின்றீர்கள் என்ற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுகின்றது. ஏன் நீங்கள் இப்படி நடந்து கொள்கிறீர்கள்?
இதுல இரண்டு கேள்விகள் வச்சிருக்கீங்க. கடுமையா பேசுறீங்கன்றது ஒண்ணு, ஒருமையில பேசுறீங்கன்னு ஒண்ணு. முதல்ல ஒருமைக்கு பதில் சொல்லிடுறேன். என்ன வந்து என்னுடைய ஒளிப்பதிவு கூடத்துக்கு வாய்ப்பு கேட்டு பாடவோ பாடல்கள் எழுதவோ பாடல் ஆசிரியர்களோ நடிக்கவோ பல விதமான வாய்ப்பு கேட்டு இளைஞர்கள் தினமும் வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு இளம் வாலிபனை ஒரு பையனை பண்ண பார்த்த உடனே எனக்கு ரொம்ப நெருங்கி உடனே நான் ரொம்ப நாள் பழகுன மாதிரி பழகிடுவேன். என்னோட இயல்பு அது. அதனால பல சங்கடங்களும் எனக்கு வர்றது உண்டு. அன்பு சொல்லுகள் நான் சொல்றது. நான் பார்த்த உடனே யாரையும் ஒருமையில அழைத்து தான் உடனே வாடா தம்பி, ஏய் வாமா அப்படின்னு சொல்லி அவங்கள பேர் சொல்லி கூப்பிட்டு ஒருமையில பேசிதான் எனக்கு பழகம். எனக்கு வந்து ரொம்ப சிநேகமா பழகிடுவேன் உடனே. அவங்க நான் வாய்ப்பு கொடுக்க முடியலன்னா கூட மகிழ்ந்து போவாங்க. இது வந்து என்னோட இயல்பு, என்னால இது மாத்திக்க முடியாது. அந்த ஒருமைக்கு இதுதான் காரணம். கடுமைக்கு காரணம் வந்து என்னுடைய ஆள் மனசுல ஒரு கோபம் இளைஞர்கள் மேல இருந்துகிட்டே இருக்குது. அதாவது நான் நேற்று பாருங்க, நேற்று இரவு இது வந்து ஒரு கோயின்சிடன்ஸ் சொல்லலாம். என்னுடைய தனிப்பட்ட உதவியாளர் ஒருத்தர் இருக்கான் இசை ஒலிப்பதிவு கூடத்துல, எனக்கு தனிப்பட்ட உதவியாளர் ஒரு இளைஞன் 26 வயது. அவன்கிட்ட நேற்று இரவு நான் வந்து என்ன புலம்பிட்டு இருந்தேன்னா, எனக்கு ஏன் இந்த ஆள் மனசு கோபம் இருக்கவங்ககிட்டலாம் இந்த இளைஞர்கள்ட்ட இந்த சமூகத்தாட்டா ஒரு மீடியா கிரிட்டி சுமார்த்தனம் மந்தத்தனம் இருந்துகிட்டே இருக்கு மனசுல. இவ்வளவு இருந்தா போதும் அப்படின்ற எண்ணம் மனசுல இருந்துகிட்டே இருக்குல்ல, அதை நான் ரொம்ப கடுமையா கண்டிக்கிறேன், ஆட்சேபிக்கிறேன். இதுவே பாத்தீங்கன்னா மேலை நாடுகள்ல எல்லாத்துக்குமே ஒரு மெருகேற்றி ஒரு கம்ப்ளீட் ஃபார்ம் முழுமையா அதை நிறைவுபடுத்தி வெளியில மக்களுக்கு கொடுக்கற மாதிரியான ஒரு எண்ணம் அவங்கள்ட்ட இருக்கு. ரிஃபைன்மெண்ட்னு சொல்லுவோம், சென்ஸ் ஆஃப் ரிஃபைன்மெண்ட் இல்ல இந்த சமுதாயத்துல இந்த இளைஞர்கள்ட்ட. இப்ப பாருங்க, இசைமைக்கு வரவங்க எல்லாம் 23 வயசு 25 வயசு வராங்க. திலீப் ரஹ்மான் இசைமைக்கு வரும்பொழுது கூட அவருக்கு 26 வயசு தான். ஆனா வயசு வச்சு நம்ம தீர்மானிக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் திறமை அளவுகோல் வெவ்வேறையா இருக்கு. அவர் வரும்பொழுது இசையினோட நுணுக்கங்களை ஆழ தெரிஞ்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு 10 வருடங்கள் மற்ற இசையமைப்பாளர்களுக்கு ஒலிப்பதிவு இசைக்கருவிகள் இசைக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய அனுபவத்தோட முழுமையா வந்து ஒரு இசையமைப்பாளரை வெளியானாரு. அதையெல்லாம் தவறான பாடமா எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இசையை கத்துக்காம 4 பாட்டை கேட்ட உடனே நானும் பாட்டு போட்டுற முடியும் எழுதிட முடியும் நினைச்சிட்டு தவறான முன்னுதாரணங்களோட வராங்கல்ல, அந்த கோபம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கிறனால யாராவது அங்க தவறா பண்ணும்பொழுது பாடும்பொழுது நான் தவறுகளை கண்டிக்கிறவன் கோபப்படுறவன்ல, அந்த தவறே விளங்காம ஏன் இது போதாதா அப்படின்னு நினைக்கிற எண்ணம் உள்ள இளைஞர்கள்ட்ட நான் கோவப்படுறேன். அது என்னைக்குனாலும் நான் அப்படி கோவப்பட்டு அவங்களுக்கு நான் இந்த கருத்தை அவங்கள்ட்ட வலிய சொல்லித்தான் ஆகணும்ன்ற உறுதியான நம்பிக்கை உள்ளவன்.
ஜேம்ஸ் வசந்தன் அவர்களின் இசையமைப்பில் சுப்பிரமணியபுரம் என்ற படத்தில் இடம்பெற்ற பாடல் ஒன்றை இறுதியாக செவிமடுப்போம்.
கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாதென, சின்ன சிரிப்பில் ஒரு கள்ள சிரிப்பில் என்னை தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு மூடி மறைத்தாய்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil